ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் செய்யனே திரு ஆலவாய். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் பதிகங்களில் மூன்றாம் திருமுறை 51 பதிகம், திரு ஆலவாய் மதுரையில் பாடினது. நம்ம போன முறை பார்த்தப்போ ஒரு திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்திருந்தார், வந்து சேர்ந்திருந்தார். அப்படி உள்ள நுழையிறப்பி அவர் மங்கையர்கரசின்னு பதிகம் பாடிட்டு உள்ளே வந்து திரு ஆலவாய் கோயிலுக்கு வர்றார். வந்து கோயிலில் தரிசனம் பண்ணி சில பதிகங்கள்லாம் பாடுறார். பாடிட்டும் அங்கே ஒரு மடத்தில் தங்கியிருக்கார் மதுரையில். அவரும் அவர் அடியார் குழாமும் இவர்கள்லாம் மதுரைக்கு ஒரு சோழ நாட்டிலேருந்து ஒரு திருஞான சம்பந்தர்னு ஒரு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் கூட பல சிவனடியார்கள்லாம் வந்திருக்கா, அவள்லாம் இந்த மடத்தில் தங்கியிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த சமணர்களுக்கு தெரிய வர்றது. அப்போ அவர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுட்டு, ஓஹோ இவர் இப்படி ஒரு சிவனோட அருள் பெற்றவர், இங்கே வந்திருக்கார், நம்மளோட வாதிடுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்லாம் அவர் இந்த சமணர்கள் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சிட்டதும் அவளுக்கு ஒரு கவலை வர்றது, என்னடா இது மாதிரி இவர் அது மாதிரி சின்ன வயசுலேயே இப்படி ஒரு அருள் பெற்றிருக்காருன்னு கேள்விப்படுறோமே, இதனால் நமக்கு ஏதாவது கெடுதல் வருமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் வருது. அதனால் அவள்லாம் கூட்டமாக ராஜாட்ட போகிறா. ராஜாட்ட போய் இது மாதிரி விஷயம், சோழ நாட்டிலேருந்து ஒரு சிவனோட அருள் பெற்றவர் இங்கே வந்திருக்கார், அவர் இது மாதிரி நம்மளோட வாதில் வெல்ல போகிறேன்னு சொல்லிட்டுருக்கார், நம்ம சமயத்துக்கு கேடு வருமோன்னு நாங்கள் பயப்படுறோம், அதனால் அவர் இந்த ஊரை விட்டு விரட்டிடணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்கிறார் ராஜாட்ட. அப்போது நம்ம தர்மப்படி நாட்டுக்கு ஊருக்கோ வீட்டுக்கோ நாட்டுக்கோ ஒரு அதிதியாக வந்திருக்கிறவால பலாத்காரமாக வெளில அனுப்ப முடியாது அப்படின்னு அவள் யோசிக்கும். சரி, நாங்கள் வந்து மந்திரத்தால் தீ மூட்டுற மாதிரி பண்ணி அவளை விரட்டிடுறோம், ஒரு மேஜிக் பண்ணி விரட்டிடுறோம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போகிறாள். போய் அப்புறம் அவள் இந்த சமணர்கள் தங்களுடைய மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் உபயோகிச்சு பார்க்குறா, ஆனால் அது மாதிரிலாம் ஒன்றும் நிகழலை. அப்போ அவர்கள் கடைசியில் சரி வேறு வழி இல்லை, இவளை விரட்டி ஆகணும், இல்லாட்ட நமக்கு பழப்பு கட்டு போகணும் அப்படின்ட்டு ராவோ ட்ராவா சிலர் போய் சம்பந்தரும் அவர் அடியார் குழம்பு தங்கியிருந்த மடத்தில் தீ முட்டிடுறான் பாதி ராத்திரியில். நல்ல வேலையாக அந்த அடியார் குழாங்கத்தில் இருக்கிறவாடெல்லாம் அந்த தீ பத்தின்றதுமே சீக்கிரமே அவள் கண்டுபிடிச்சி வெளியில் தப்பி ஓடி வந்துடுறா, அதை தீ அணைக்கிறா. அப்புறமா அந்த அடியார்கள்லாம் யார் இந்த தீ முட்டிருப்பான்னு ஆராய்ச்சி பண்ணி அவளுக்கு கிடைத்த தகவல்கள் தடயங்கள் அனுமானங்கள் அதெல்லாம் இது பண்ணி சமணர்கள் தான் வந்து இப்படி தீ முட்டிருக்கான்னு தெரிஞ்சுட்டு சம்பந்தர் போய் சொல்கிறான், இது மாதிரி சமணர்கள் வந்து இப்படி தீ முட்டிட்டா அப்படின்னு. அப்போ சம்பந்தர் இந்த சமணர்கள் இப்படி நம்ம கூட வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு இது மாதிரி ஒரு அபசாரம் பண்ணிட்டாள் இந்த நாட்டில், இந்த இப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு அராஜகம் நடக்கிறதுன்னா அதுக்கு பொறுப்பு ராஜாவை சேரும் அப்படின்னு தீர்மானித்து, இங்கே மூட்டிய தீயானது மெதுவாக போய் பாண்டியனை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடித்ததும் பாண்டிய ராஜாவுக்கு பயங்கர ஜுரம் வந்துடுறது. அதுக்கப்புறமா மற்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும் மதுரையில். ஆனால் இந்த பதிகத்துடைய பின்னணி, இந்த பதிகத்தில் நம்ம பார்க்க போகிறது இந்த நிகழ்ச்சி வரலாற்று நிகழ்ச்சியை பற்றின பெரிய புராண பாடல்கள், அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் சம்பந்தர் பாடின பதிகம், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நம்ம வழக்கம் போல் முதல்ல பெரிய புராண பாட்டை பார்ப்போம், அதுக்கப்புறமா பதிகத்துக்கு போவோம். இந்த பதிகத்துக்கு பின்னணியாக ஒரு 7-8 பாட்டுக்கு மேலே இருக்குது, அதனால் இன்றைக்கி எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பெரிய புராண பாடல்கள் பார்ப்போம், மிச்சத்தை அடுத்த செஷனில் தொடருவோம். இப்போ இந்த திருஞான சம்பந்தர் வந்துட்டார் அப்படின்னு இந்த சமணர்கள்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து பாண்டிய ராஜாட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். புக்க போது அவர் அழிவுறு மனத்திடை புலர்ச்சி மிக்க தன்மையை வேந்தரும் கண்டு எதிர்வினவி ஒக்க நீ திரண்டு அணைவதற்கு உற்றது என்ன தக்கதல்ல தீங்கு அடுத்தது சாற்றுதற்கு என்றார். இப்போ இந்த சமணர்கள்லாம் ஒரு 30-20 பேர் சேர்ந்து, சமண தலைவர்கள்லாம் 20-30 பேர் சேர்ந்து ராஜாட்ட போயிருப்பா. அப்படி ஒன்னா கூட்டமா ராஜா போய் பாக்குறான். அப்ப இவர்களுடைய முகத்துல ஒரு கவலை தெரியுது. இல்லையா, நம்ம மனசுல கவலை இருந்தா அது முகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்திலேன்னு சொல்லுவாள் இல்லையா. அது மாதிரி இந்த சமணர் தலைவர்களுடைய கூட்டம் அப்படி போனதும் இவர்களுடைய முகத்துல ஒரு வாட்டம் இருக்கு, ஒரு கவலை இருக்குங்கிறது ராஜாவுக்கு தெரியுது. அதனால ராஜா, நீங்களாம் அப்படி ஒன்னா சேர்ந்து வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த சமண துறவிகள்லாம் சொல்ற, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு, ஆனா அதை எங்க வாயால சொல்ல முடியாது அப்படிங்கிற, அப்படிப்பட்ட அவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிற, அதுதான் இந்த பாட்டுடைய தாராம்சம். புக்க போகுது அப்படின்னா புகுந்த பொழுது, அந்த சமண துறவிகள்லாம் நுழைஞ்ச போதே, அப்படி உள்ள நுழைஞ்சதுமே அழிவுறு மனத்தடை புலர்ச்சி மிக்க தன்மையை வேந்தனும் கண்டு. அந்த சமணத்துறவிகளுடைய அழிவுறு மனம் அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டு இருக்கு, அழிவுறு மனத்திடை, அந்த மனசு கஷ்டப்பட்டு இருக்கின்ற கஷ்டப்படுற மனசுல புலர்ச்சி மிக்க தன்மையை, புலர்ச்சி அப்படின்னாக்க வாட்டம், இந்த புலர்தல் அப்படின்னாக்க விடிதல், சூரியன் உதிக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புலர்ச்சி புலர்தல் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல புலர்ச்சினா வாட்டம்னு அர்த்தம். அந்த வாட்டம் மிகுந்த தன்மையை வேந்தனும் கண்டு, அப்படி அந்த சமண துறவிகளுடைய முகத்துல வாட்டம் இருக்கு அப்படிங்கிறத ராஜா கவனிச்சு எதிர்வினவி அவர்களை முன்னாடி முதல்ல கேட்கறான். அவர்கள் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவர்களை கேட்கறான் இல்லையா. இப்ப நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் அப்படி ஒரு வாட்டத்தோட வந்திருக்கா அப்படின்னாக்க, என்ன ரொம்ப கவலையா சோகமா இருக்கல, ரொம்ப கவலையா இருக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரி அந்த ராஜா அவர்களை கேட்கறான், எதிர்வினவினா முன்னாடி கேட்கறான் அவர்களை. ஒக்க அப்படின்னா ஒக்கனா சேர்ந்தாப்புல, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கே, ஒக்க நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்க, ஒக்க ஒரேடியா சேர்ந்து வந்திருக்கே, ஒக்க நீர் திரண்டு அணைவதற்கு உற்றது ஏன். இப்படி எல்லாரும் ஒரு பெரும் கூட்டமா சேர்ந்து வந்திருக்கே, அது மாதிரி வர்ற மாதிரி என்ன ஆயிடுத்து, உற்றது ஏன், ஆனது என்ன, திரண்டு அணைவதற்கு உற்றது ஏன், அப்படி கூட்டமா சேர்ந்து வந்திருக்கு. அணைதல் அப்படின்னா வந்து வர்றது, வந்து சேருதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒன்னா வந்து சேர்ற மாதிரி என்ன ஆயிடுத்து அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு அவர்கள்லாம் பதில் சொல்ற, தக்கதல்ல தீங்கு அடுத்தது சாற்றுதற்கு என்றார். தீங்கு அடுத்தது அப்படின்னா நமக்கு ஒரு தீமை வந்து விட்டது, ஒரு கெட்ட காலம் வந்துவிட்டு, ஒரு கெடுதல் வந்து விட்டது. ஆனால் அது எவ்வளவு மோசமான விஷயம், எவ்வளவு கெட்ட விஷயம் அப்படின்னா அது எங்க வாயால சொல்லக்கூடாது, அவ்வளவு மோசமான, அவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிற. தக்கதல்ல சாற்றுதற்கு, அது சொல்ல தகுந்ததில்லை, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தீய விஷயம் இங்க வந்து சேர்ந்துடுத்து அப்படிங்கிறார். இதான் முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். அப்ப அந்த இப்படி அவர்கள் பதில் சொன்னதும் ராஜா அவர்கள்ட்ட என்ன சொல்றான், பாண்டிய ராஜா அவர்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னு அடுத்த பாட்டுது. ஆவதேல் நுமக்கு அடுத்தது கூறுவீர் என்று காவலன் பரிந்து உரைத்தலும் கார் அமன் கையர் மாவலாய் உன்றன் மதுரையில் சைவ வேதியர்தாம் மேவலால் இன்று கண்டு முட்டு யாம் என்று விளம்ப. அப்ப ராஜா கேக்குறான், ஆவதேல் நுமக்கு அடுத்தது கூறுவீர். ஆவதேல் அப்படின்னாக்க அப்படின்னாக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா. எங்களுக்கு கெடுதல் வந்து சிந்திருத்து, அதை சொல்லத்தகாத கெடுதல் வந்து சிந்திருத்து அப்படிங்கிறார். சரி, அப்ப கெடுதல விடுங்க, உங்களுக்கு என்னாச்சாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆவதேல் அப்படின்னாக்கன்னு இந்த இடத்துல பொருள் கொள்ளணும். ஆவதுன்னா இயல்வது, ஆவதேல்னா இயலுமானால் அப்படின்னு பொருள் நினைக்கிறேன். இந்த இடத்துல இயலுமானால் உமக்கு அடுத்தது கூறுவீர், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கோ என்று காவலன் பரிந்து உரைத்தலும். காவலன் அப்படின்னாக்க ராஜா, நம்ம காவலன் அப்படின்னாக்க நம்ம கேட் கீப்பர், டோர் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம இன்னைக்கு பேச்சில் இருக்கு. ஆனால் நாட்டை காவல் செய்கின்றவன் காவலன், நாட்டு மக்களை காவல் செய்கின்றவன், அதனால அவன் ராஜாவுக்கு காவலன்னு பேரு, காக்க வல்லவன் அப்படின்னு அர்த்தம். அந்த காவலனான அந்த பாண்டிய ராஜா பரிந்து உரைத்தலும், பரிந்து உரைத்தல் அப்படின்னாக்க ரொம்ப மனம் இறங்கி கேட்கறான், சொல்றான். பரிந்தல் அப்படின்னாக்க இறங்குறது, அவனுக்கு பரிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்றமே. அதனால ஒருத்தருக்கு மேல நமக்கு இறக்கம் வந்ததுன்னா பரிவு, அன்பு அப்படின்னு அர்த்தம் பரிதல்னாக்க. அதனால அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கோ, இயலுமானால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த ராஜா அன்போட அவர்கள்ட்ட சொன்னான். அப்படி சொன்னதும் உரைத்தலும் கார் அமன் கையர் அப்படின்னா சமணர்கள்னு அர்த்தம். கார் அப்படின்னா கருமை, அமன்னா சமணர்கள், கையர் அப்படின்னா ரொம்ப கீழ்மையுடையவர்கள், ரொம்ப மோசமானவர்கள்னு அர்த்தம். அது கார் அமன் க அப்படிங்கிறது காரணம், காரம்னா கருமை, அது ஏன் கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாருனாக்க, அந்த சமணர்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அந்த அஹிம்சையோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம குளித்தோம்னா நம்ம உடம்பு மேலே இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடும், அதனால் நம்ம குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருந்தாவன். அதனால் இந்த சமணர்கள் குளிக்க மாட்டான், அதனால் அவர்களுக்கு உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால காரமன் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் படுறார், காரமன் கழியர். அதேமாதிரி கார் அப்படிங்கிறது கருமை, அது மனசுலேயும் அவர்களுக்கு வஞ்சம் உண்டு, மனசுலேயும் கருமை இருக்குது, அதனாலேயும் அவர்கள் காரமன். கையர் அப்படிங்கிறது கையை உடையவர்னு ஒரு பொருள் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல கையன் அப்படின்னாக்க கீழ்மையான குணமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் சமணர்களோட வர்றப்ப கையருங்கிற வார்த்தை சமணர்களோட வந்ததுனாக்க அது அவர்கள் ரொம்ப மோசமான குணமுடையவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக வர்ற வார்த்தை அது. கார் அமன் கையர், அந்த கரிய சமண கீழ் மக்கள் ராஜாட்ட என்ன சொல்கிறாருனாக்க, மா வலாய், மா வல்லாய் அப்படின்னா மானாக்க ரொம்ப பெரிய, வல்லாய்னா வலிமை உடையவனே, மிகவும் வலிமை உடையவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் மா வல்லாயின்னா. இல்லைனாக்கா மா அப்படின்னாக்க விலங்கு, யானை குதிரை இப்படி இருக்கிறதுலாம் மா அப்படின்பா. அதனால் மா வல்லாயின்னா யானை படைய உடையவனே, குதிரை படைய உடையவனே, அது மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி மா வல்லாய் உன்றன் மதுரையில் சைவ வேதியர்தான் மேவலால். உன்னோட மதுரையில் சைவ வேதியர்கள், இந்த சிவபக்தர்களான பிராமணர்கள்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். மேவலால் வந்து சேர்ந்து விட்டதுனால, வந்து தங்கி விட்டதுனால இன்று கண்டு முட்டு யாம் என்று விளம்ப. அந்த சிவபிராமணர்கள்லாம் சோழ நாட்டிலேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கா, அப்படி அவர்கள்லாம் வந்து இங்கே தங்கினதுனால இன்னைக்கு நாங்களாம் அவர்களை கண்ணால் பார்த்துட்டோம், அதனால் எங்களுக்கு தீட்டை எடுத்து அப்படிங்கிறார். அந்த சந்த காலத்தில் இந்த சமணர்களுடைய கொள்கைகளில் இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தாவன். இந்த சிவனடியார்கள் விபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுருக்கிறவளை பார்த்தாலே தீட்டு, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறது அவளுடைய கொள்கை. அதேமாதிரி சிவநாமத்தை கேட்டாலோ சிவனுடைய பேரோ புகழோ கேட்டாலோ அதுவும் ஒரு தீட்டு. அப்படியாக இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்லாம் வழக்கங்கள் இருந்தது அவளுக்கு. அதனால் இன்னைக்கு இந்த சிவபிராமண சைவ வேதியர், இந்த சோழ நாட்டிலேருந்து வந்திருக்கிற சிவபிராமணர்களெல்லாம் இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டோம், இன்று கண்டு முட்டியாம், அவர்களை பார்த்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு தீட்டு வந்துடுத்து, கண்டு முட்டு வந்துடுத்து என்று விளம்ப அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது அடுத்த பாட்டில். ஆனால் இப்போ இந்த பாட்டோடைய அர்த்தத்தை பார்க்கறதுனால இந்த பாட்டை இந்த அளவில் வச்சுன்னு நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். என்று கூறலும் கேட்டு முட்டு யானும் என்று எம்பி நன்று நல்லறம் புரிந்தவான் நான் என்று நகுவான் கன்றும் உள்ளத்தனாகி அக்கண்ணுதல் அடியார் இன்று மாநகர் அணைந்தது என் அவர்கள் யார் என்றான். என்று கூறலும் அப்படின்னாக்க அந்த சமணர்கள்லாம் அப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் ராஜாவோட வாக்கு வர்றது. கேட்டு முட்டு யானும் என்று இயம்பி உடனே இந்த ராஜா சொன்னா, இப்படி இந்த சைவ வேதியர்கள்லாம் வந்திருக்கா அவரெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டாலே, இப்படி சைவ வேதியர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் என் காதில் விழுந்துருத்தே, அதனால நான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு தீட்டாயிட்டேன் அப்படிங்கிறான். கேட்டு முட்டுன்னு இதுக்கு பேர், கேட்டு முட்டு யானும் என்று இயம்பி அப்படின்னு சொல்லி நன்று நல்லறம் புரிந்தவா நான் என்று நகுவான். அப்படின்னாக்க அந்த ராஜாவுடைய வாக்கு இது, நன்னா இருக்கு நான் தர்மத்தை காப்பாத்துறது அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே சிரிப்பான், நகுவான்னா சிரிப்பான் இல்லையா, ஒரு இகழ்ச்சி சிரிப்பு அது. ரொம்ப ஒரு இது பண்ணிட்டோம்னாக்க ரொம்ப நன்னா இருக்கு நீ பண்ணது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப மோசம், நீ தகாத செயலை செய்து விட்டாய்ங்கிற மாதிரி இம்ப்ளிகேஷன் அதில். அதனால் நன்று நல்லறம் புரிந்தவா நான் அப்படின்னாக்க நான் தர்மத்தை காப்பாற்றுற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிக்கிறான், சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு அப்புறம் கன்றும் உள்ளத்தன் ஆகி அப்புறம் அவனுக்கு கோபம் வந்து வருது. முதல்ல தன்னுடைய செயலை நினைக்கிறான், நம்ம நாட்டில் இப்படி சைவர்கள்லாம் வர்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டோமே அப்படின்னு தன்னை பற்றி இழந்துக்கிறான். அப்புறமா கோபம் வந்து வருது, ஏன்னா வந்து ஏற்றி விட்டுருக்காள் மா வல்லாய் உன்றன் மதுரையில் அப்படின்லாம் சொல்லிருக்காள் முன்னாடி பாட்டில். அதனால் அவனுக்கு கோபம் வருது. கன்றும் உள்ளத்தன் ஆகி, கன்றுதல் அப்படின்னா கோபிச்சுக்கிறது, கன்றும் உள்ளத்தன் ஆகி அவனுக்கு கோபத்தோட அக்கண்ணுதல் அடியார் இன்று மாநகர் அணைந்தது என் அவர்கள் யார் என்றான். அந்த கண்ணுதல்னா நெற்றிக் கண், அதனால் சிவபெருமான். அந்த கண்ணுதல் அடியார்னாக்கா அந்த சிவனடியார்கள் இன்னைக்கு இந்த மதுரைக்கு வந்ததன் காரணம் என்ன, அவர்கள் யார், அவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறான். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போகலாம். இப்போ இந்த சமணர்கள் பதில் சொல்கிறார், இந்த சைவ வைத்தியர்கள் இந்த சிவனடியார்கள் ஏன் இன்னைக்கு இந்த மதுரைக்கு வந்திருக்கா, இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சமண துறவிகள்லாம் பதில் சொல்கிறார். மாலை வெண்குடை வளவர் சோனாட்டு வன்புகலி சூலபாணிவால் ஞானம் பெற்றான் என்று சுருதிப்பாலன் அன்பர்தம் குழாத்தொடும் பனிமுத்தின் சிவிகை மேல் அணைந்தனன் எங்களை வாதினில் வெல்ல. இந்த முழு பாட்டுமே சமண குருமார்களுடைய பதில். மாலை வெண்குடை வளவர் சோனாட்டு, வளவர் அப்படின்னாக்க சோழர்கள். அந்த காலத்தில் பாண்டியர்களுக்கு பல பேர் உண்டு, சோழர்களுக்கு பல பேர் உண்டு இல்லையா. பாண்டியன் அப்படின்னாக்க பாண்டியன், அப்புறம் மாறன், தென்னன், செழியன், இது மாதிரிலாம் பல பேர் உண்டு. அதே மாதிரி சோழர்களுக்கும் சோழன், வளவன் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்லாம் உண்டு, அவளையே குறிக்கிறதுக்கு சினனிம்ஸ். இதெல்லாம் இந்த வளவர் அப்படின்னா சோழர், சோழநாட்டுனா சோழ நாட்டு, அதனால சோழர்களுடைய சோழ நாட்டிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உரையில் ஒரு நயம் சொல்கிறார், சோழர்களுடைய சோழ நாடு அப்படிங்கிறது அது எம்ஃபசிஸ்க்காக சொல்லியிருக்கலாம், இல்லைன்னாக்க சோழர்கள் பல நாடுகள் ஆட்சி பிரிஞ்சிருக்கலாம் அந்த காலத்தில் இல்லையா. சோழர்கள் வந்து என்ன சொல்கிறது, கொங்கு நாடு, தொண்டை நாடு எல்லாத்தையும் கூட தங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஒரு பேரரசா சாம்ராஜ்யமாக. அதனால் சோழர்களுடைய சோழ நாடு, சோழர்களுடைய கொங்கு நாடுன்னு இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அதனால் சோழர்களுடைய சோழ நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற. மாலை வெண்குடை வளவர் அப்படின்னா மாலையும் வெண்கொற்ற குடையும் உடைய சோழர்களுடைய நாடு. மாலைனாக்க ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு மாலை உண்டு, அது நமக்கு தெரியும். பாண்டியனுக்கு ஒரு மாலை, சோழனுக்கு ஒரு மாலை, சேரனுக்கு ஒரு மாலை, எல்லாம் அந்த காலத்தில் பழக்க வழக்கங்கள். அந்தந்த நாட்டில் எந்த மரம் செடி கொடிகள் நிறைய இருக்குமோ அதுலேருந்து ஒரு சிறப்பான ஒரு மாலை பூ எடுத்து மாலையை போட்டுக்குவோம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, நேஷ்னல் பேர்டு, நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் சிம்பிள் அப்படிலாம் சொல்கிறோமே, அதுமாரி அந்த காலத்தில் அந்த அந்த சோழ நாட்டுக்கு ஒரு பூ இருக்கும், அந்த பூவை தான் அந்த ராஜாக்கள் மாலையாக போட்டுக்குவான். அதுக்கு ஆத்தின்னு பேர், அந்த ஆத்தி மாலையை தான் போட்டுக்குவான் அவன். ஆனால் இந்த இடத்துல மாலைன்னு பொதுவாக சொல்கிறார். அப்படி ஆத்தி மாலையும் வெண்கொற்ற குடையும் உடைய சோழர்களுடைய சோழ நாட்டிலேருந்து அங்கே இருக்கிற வன்புகலி, வளமையான புகலி அப்படிங்கிற நகரிலேருந்து அப்படின்னா சீகாழியிலேருந்து சூலபாணிபால் ஞானம் பெற்றான் என்று ஒரு பையன் வந்திருக்கான். அவன் சூலபாணிகிட்ட ஞானம் பெற்றான்னு சொல்லிக்கிறான் அப்படிங்கிறான். சூலபாணிபால் ஞானம் பெற்றான் என்று இல்லையா, ஞானம் பெற்றவன் சொல்லலவா, சூலபாணிபால் ஞானம் பெற்றவன் சுருதிப்பாலன் அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம அதனால சமணர்கள் அதை ஏற்றுக்கல. சூலபாணிகிட்ட ஞானம் பெற்றான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான், அதான் சூலபாணினா சிவபெருமான், சூலத்தை ஏந்தியவன். சூலபாணிபால் ஞானம் பெற்றான் அப்படின்னாக்க சூலபாணியிடம் ஞானத்தை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிப்பாலன், சுருதி அப்படின்னாக்க வேதம், சுருதிப்பாலன் அப்படின்னா பிராமண பையன் அர்த்தம். சுருதியை ஓதுகின்ற பாலன், வேத பிராமண பையன். அன்பர்தம் குழாத்தோடும், அவனுடைய அடியாறு குழா கூட்டத்தோட பனிமுத்தின் சிவிகை மேல் அணைந்தனன். பனினாக்க குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த பனிமுத்தின் சிவிகைனா குளிர்ச்சி பொருந்திய முத்துக்களால் ஆன பல்லாக்கு. அந்த பனிமுத்தின் சிவிகை மேல் அணைந்தனன், அதில் ஏறி மதுரைக்கு வந்திருக்கான். எங்களை வாதினில் வெல்ல, எங்களை வாதில் வெற்றி காண்பதற்காக வந்திருக்கான் அப்படின்னு அந்த ராஜாவோட கேள்விக்கு பதில் சொல்றான். அந்த ராஜா என்ன கேட்டான், அக்கண்ணுதல் அடியார் இன்று மாநகர் அணைந்தது ஏன், அவர்கள் யார் அப்படின்னா. அதுக்கு இவ விளக்கமா பதில் சொல்றா, அவர்கள் சுருதிபாலன் மறைச்சிறுவன், அவன் சிவன்ட அருள் பெற்றவன், ஞானம் பெற்றவன் சொல்லிட்டு சோழ நாட்டில் புகழிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கான். அவன் தன் அடியார் கூட்டத்தோடு வந்திருக்கான், அவன் முத்துச்சிவிகை மேலேறி வந்திருக்கான், அவன் எங்களை வேதில் வெல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பதில் சொல்கிறான். அடுத்த பாட்டு நம்ம பார்க்க போகிறது, வந்த அந்தணன் தன்னை நாம் வழி செய்து போக்கும் சிந்தை அன்றி அச்சிறு மறையோன் உரை மடத்தில் வெந்தழல் பட விஞ்சை மந்திர தொழில் விளைத்தால் இந்த மாநகரிடத்து இரான் ஏகும் என்று இசைத்தார். இப்போ அந்த வந்திருக்கானே அந்த பயலை விரட்டணும் அப்படின்னு சொல்கிறான். வந்த அந்தணன் தன்னை நாம் வழி செய்து போக்கும் சிந்தை அன்றி. அப்போ எப்படி விரட்டுறது? ராஜா கிட்ட படை இருக்கு, அவன் தன்னோட படை வீரர்களை அனுப்பிச்சு இந்த 50 பேரோ 100 பேரோ எவ்வளோ பேர் வந்திருக்காலும் அவர்களை வலுக்கட்டாயமாக ஊரை விட்டு வெளில அனுப்பிச்சு விடலாம் நாட்டை விட்டு. ஆனால் அப்படி பண்ணுறது அந்த காலத்துக்கு தர்மம் கிடையாது. ஏன்னா அதிதி அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் உண்டு. அதனால் நம்ம ஊருக்கு வெளியிலேருந்து யாரோ வந்திருக்கான் அப்படின்னா அவனை ஒரு கெஸ்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அதனால் அவனை அடித்து விரட்டக்கூடாது நேரடியாக. வந்த அந்தணன் தன்னை, அந்த பிராமணனை நாம் வழி செய்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதிகா நம்ம படையை அனுப்பிச்சு சேவ வீரர்கள் அனுப்பிச்சு பலாத்காரமாக வழி செய்து போக்கும் சிந்தை அன்றி அப்படி விரட்டுற எண்ணத்தை நமக்கு பொருந்தாது. அதனால் அதை தவிர வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அச்சிறு மறையோன் உரை மடத்தில் வெண்தழல் பட விஞ்சே மந்திர தொழில் விளைத்தால் இந்த மாநகரிடத்து இரான் ஏகும் என்று இசைத்தார். அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அவர்கள் தங்கியிருக்கிற மடத்தில் நம்ம மாயாஜாலம் பண்ணி நம்மளுடைய மந்திரத்தினால ஒரு தீ மூட்டி அவளை விரட்டி விட்டுலாம் அப்படிங்கிற, அதுதான் அதோட பொருள். அதில் சொல்கிறது எப்படின்னா, சிறு மறையோன் அப்படிங்கிற இல்லையா, மறைச்சிறுவன்கிறது வேற, சிறு மறையோன்கிறது வேற இல்லையா. அந்த சிறு மறையோன் அப்படிங்கிறது அந்த சின்ன பிராமணன், அது குட்டி பிராமணன், பொடி பிராமணன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இகழ்ச்சி குறிப்போடு சொல்கிறாருங்க அவர்கள்லாம் சொல்கிறார். அந்த சிறு மறையோன் உரை மடத்தில், அவன் தங்கியிருக்கிற மடத்தில் வெண்தழல் பட, இந்த வெண்தழல், தழல்னா நெருப்பு, அப்படி வெண்தழல்னா கொடிய நெருப்பு இல்லை சூடான நெருப்பு, அப்படி இந்த கொதிக்கின்ற நெருப்பு படும்படியாக விஞ்சை மந்திர தொழில் விளைத்தால், விஞ்சைனாக்க வித்தை, மந்திரம்னா தெரியும், தொழில்னாக்க ஆக்ஷன், விளைத்தால்னா செய்தால், அப்படி அந்த தங்கியிருக்கிற மடத்தில் நெருப்பு மூழ்கும்படியாக நம்ம மாயா விதைகள் பண்ணி மந்திரத்தால் அப்படி ஏவி விட்டோம்னா அந்த அவன் பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிப்படுவான் இல்லையா. நம்ம விரட்டுறது வேற, அவன் பயப்படுற மாதிரி ஒன்று நிகழ்ந்தாக்க அவனே ஐயோ இந்த இடத்துல இருந்தால் நமக்கு அபாயம் அப்படின்னு அவனே ஓடிப்பிடுவான் அப்படின்னு ஒரு திட்டமிடுறான். இந்த மாநகரிடத்து இரான் அப்படி பண்ணினாக்க அவன் பயந்துடுவான், இந்த மதுரை மாநகரத்தில் இருக்க மாட்டான், ஏகும் போயிடுவான் என்று இசைத்தார் அப்படின்னு சொன்னார்கள். மந்திரத்தால் அப்படி எங்கள் நெருப்பு மூட்டுற மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணுவோம், அப்படி புஷு புஷு நெருப்பெல்லாம் ஓடி வரும், அதை பார்த்து வேணா பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான் அந்த சமண துறவிகள்லாம். அடுத்த பாட்டுக்கு போகலாம். அப்போ அந்த ராஜா பதில் சொல்கிறான், ஆவது ஒன்று இதுவே ஆகில் அதனையே விரைந்து செய்ய போவது என்று அவரை போக்கி பொய் பொருளாக கொண்டான் யாவதும் உரையாடாதே எண்ணத்தில் கவலையோடும் பூ அணை அமளி புக்கான் பொங்கு எழில் தேவி சேர்ந்தாள். இப்போ இந்த ராஜா அவர்கள்ட்ட ஓகே இதுதான் பண்ணலான்னா பண்ணுங்கோ அப்படின்னு அவர்களுக்கு அதுக்கு சம்மதிச்சுட்டு தன்னுடைய பெட்ரூமுக்கு போகிறான் மனசில் கவலையோட. அப்போது அங்கே மகாராணி மங்கையர்கரசியாரும் வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோடைய பொருள். ஆவது ஒன்று இதுவே ஆகில், நம்மளால் செய்யக்கூடிய விஷயம் இது ஒன்று தான் அப்படின்னாக்க, அதனையே விரைந்து செய்ய போவது, அதையே நீங்கள்லாம் சீக்கிரம் போய் செய்யுங்கோ என்று அவரை போக்கி அவர்களை அனுப்பிவிட்டு பொய் பொருளாக கொண்டான். இந்த மெய்ப்பொருளை பொருளாக கருதாமல் பொய்யானவற்றையே மெய்ப்பொருள்னு நினச்சின்னு மயங்கியிருக்காங்க. பொய்யை பொருளாக கருதிய அந்த பாண்டிய ராஜா யாவதும் உரையாடாதே, வேற யார்கிட்டையும் ஒரு பேச்சும் பேசலை, எண்ணத்தில் கவலையோடும், எண்ணத்தில் ரொம்ப கவலை, என்னடா இது நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துவிடுத்தே இல்லையா, பாண்டிய நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நம்ம திருவிளையாடல் சினிமாவில் ஒரு வசனம் வரும். அது மாதிரி நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிடுத்தே அப்படின்னு எண்ணத்தில் கவலையோடும் பூ அணை அமளி புக்கான். அமளி அப்படின்னாக்கா படுக்க, பூ அணை அமளின்னா அந்த படுக்க மேலே பூக்கள்லாம் தூவியிருப்பாள், அப்போ தான் அது மென்மையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால படுக்க மேலே பூக்கள்லாம் தூவியிருப்பாள், அலங்காரம் பண்ணியிருப்பாள். அப்படி இந்த பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட படுக்கையில் புகுந்தான் அப்படின்னா படுத்துக்க போனான். அப்போது பொங்கு எழில் தேவி சேர்ந்தாள். பொங்கு எழில் அப்படின்னா எழில்னா அழகு, பொங்குதல்னா வளருதல், ஓங்குதல், மிகுதல். அப்படி வளர்கின்ற அழகை உடைய மகாராணியான மங்கையர்கரசியாரும் படுக்கைக்கு வந்தார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போகலாம். மந்திர செயல் வாய்த்தில மற்றினி செய்யும் புந்தியாவது இங்கு இது என பொதிதழல் கொடு புக்கு அந்தன் மாதவர் திருமடப்புறத்து அயல் இருள் போல் வந்து தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர். அந்த முன்னாடி பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு நடுப்புற ஒரு 10 பாட்டு இருக்கு, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் அந்த ராஜா ராணி பேசுறது அது மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ சமணர்கள் என்ன பண்ணா அப்படிங்கிறதுக்கு வரும். மந்திர செயல் வாய்த்தியில இல்லையா, அவர்கள் மந்திரத்தால மாயாஜாலம் பண்ணி தீயெல்லாம் முட்டி அப்படி அவனை பயமுறுத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தா, ஆனா அந்த மந்திரங்கள்லாம் பலிக்கலை. மந்திரங்கள் பலிக்கலை அப்படிங்கவும் என்ன பண்றது, மந்திர செயல் வாய்த்தியில மந்திர செயல் நடக்கலை, அது பலிக்கலை. இப்போ என்ன பண்ணுறது, மற்ற இனி செய்யும் புந்தியாவது இங்கு இது, இனிமே நம்ம செய்யக்கூடிய விஷயம் உபாயம், புந்தினாக்க அறிவு புத்தின்னு அர்த்தம், இந்த இடத்துல உபாயம்னு மீனிங் அதுக்கு. மற்ற இனிமே செய்யக்கூடிய உபாயம் இதுதான் அப்படின்னு அவ என்ன பண்ணா, பொதி தழல் கொடு புக்கு அந்தன் மாதவர் திருமடப்புறத்து அயல் இருள் போல் வந்து தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர். அவ நேரடியா தீ மூட்டுறத முடிவு பண்ணிட்ட, மந்திரத்தாலெல்லாம் மாயாஜாலெல்லாம் பண்ண பார்த்தா நடக்கல, வேற வழி இல்லை, நம்மளே ஒரு 4 போய் அந்த மரத்துக்கு கொளுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவ முடிவு எடுக்கிறா. பொதி தழல் கொடுப்புக்கு, பொதி தழல்னாக்க பொதிந்த நெருப்பு, அது பொதிதல் அப்படின்னா மறைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நெருப்பை மறைச்சு கொண்டு போய் அங்க கொளுத்துறா. பொதி தழல் கொடுப்புக்கு அந்தன் மாதவர் திருமடப்புறத்து, அந்த அந்தன் மாதவர்னா அழகிய குளிர்ந்த மனமுடைய பெரும் தவர்களா பெரும் தவசிகளான இந்த திருஞான சம்பந்தரும் அடியார் கூட்டமும் தங்கியிருந்த திருமடத்தின் புறத்து அதுக்கு பக்கத்தில் போய் அயல் இருள் போல், அதுக்கு பக்கத்தில் போய் இருட்டு மாதிரி வந்து, ஏன்னா ராத்திரியில் வரா இல்லையா, அந்த இருட்டு வந்தாக்க இருட்டில் ஒன்றும் தெரியாது, அது மாதிரி தங்களை மறைத்து கொண்டு வந்தார்கள். இருள் போல் வந்து அவர்கள் உடம்பும் காரமணர்னு முன்னாடி சொல்லியிருக்கா, மனமும் கருமை உடையது, இப்போ அவர்கள் இருட்டில் ஒளிஞ்சு வர அப்படி இருள் போல வந்து தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர். தம் தொழில் புரிந்தனர், நாங்கள் தாங்கள் செய்ய வந்த வேலையை செய்து முடித்தார்கள் இந்த வஞ்சகர்கள் அப்படிங்கிறார். சேக்கிழாருக்கு பெரிய புராண பாடல்கள் அடியார்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நிகழ்ந்ததுனாக்கா அது நேரடியாக அவர் சொல்ல மாட்டார், வந்து இங்கே தீ மூட்டினார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அது அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கு, அதனால சேக்கிழார் அப்படி சொல்ல மாட்டார் அப்படிங்க வந்து அவர்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை முடித்தார்கள், தாங்கள் செய்ய வந்ததை செய்தார்கள் அப்படி சொல்வார். அது மாதிரி தான் இங்கே சொல்கிறாருங்க. அப்படி திருமட புறத்து கையில் தீயை மறைச்சு கொண்டு வந்து இருட்டு மாதிரி வந்து அந்த மடத்துக்கு பக்கத்தில் வந்து தங்களுடைய வேலையை செய்தனர்கள் அந்த வஞ்சனை மிக்க மனமுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த மடத்துக்கு தீ கொளுத்தினார்கள், மடத்தில் தீ மூட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த மீதி பெரிய பண்ணான பாடலை பார்த்துட்டு பதியத்துக்குள்ளே போவோம். திருச்சிற்றம்பலம்.